நேற்றைய கதையில் ஆதிசங்கர பகவத் பாதாள் தன்னுடைய குரு கோவிந்த பகவத் பாதாள்கிட்ட சந்யாச தீட்சை வாங்கிட்டு அவர் உத்தரவின்படி காசியில போய் அத்வைத்த தத்துவத்தை ஜனங்களுக்கு பாஷ்யங்கள் மூலமாகவும் தன்னுடைய பிரவச்சனங்கள் மூலமாகவும் 56 தேசத்திலிருந்து வந்த பண்டிதர்களுக்கெல்லாம் சொல்லி அது மூலமா வேத மதத்துக்கே ஒரு புத்துயிர் கொடுத்தார் அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தேன். இதுல இந்த கோவிந்த பகவத் பாதர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி இந்த அத்வைத குரு பரம்பரை, அதுல எல்லா மகான்களையும் தெய்வங்கள்லேருந்து ஆரம்பிச்சு ரிஷிகளுக்கு வந்து அங்கிருந்து சன்னியாசிகளுக்கு வந்து அந்த பரம்பரைய தியானம் பண்ணுவோம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சுருக்கமா ஒரு ஸ்லோகம் இருக்கு. தட்சிணாமூர்த்தியிலேருந்து ஆதிசங்கர்லேருந்து நம்முடைய குரு மகாபெரியா வரைக்கும் எல்லாருக்கும் நமஸ்காரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதுல எனக்கு வலிய வந்து ஆட்கொண்ட கோவிந்த தாமோதர சுவாமிகள், அவர் வந்து சிவன் சார்ட்ட உத்தரவு வாங்கிட்டு சன்னியாசம் வாங்கிட்டார். சிவன் சாருடைய நாடியில மகாபிரிவா அவருக்கு ஞானத்தை கொடுத்தா அப்படின்னு இருக்கு. அதனால மகாபிரிவா, சிவன் சார், கோவிந்த தாமோதர சுவாமிகள், அவளையெல்லாம் நான் ஸ்மரிக்கிறது. இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, அதுல நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம்னு ஆரம்பிக்கிறது. இவர் தட்சிணாமூர்த்தி மௌனகுரு. விஷ்ணு பகவான் வேதங்களை பிரம்மாக்கு கொடுத்தார், இந்த மந்திரங்களை கொண்டு நீ சிருஷ்டி பண்ணுன்னு சொன்னார் அப்படின்னு புராணங்கள்லாம் இருக்கு. அதனால மகாவிஷ்ணுலேருந்து ஆரம்பிச்சு இந்த ஸ்லோகத்துல குரு பரம்பரை சொல்றார். ஏன் வேதம்னா வேதத்தோட முடிவில் தான் உபனிஷத் இருக்கு, உபனிஷத்லாம் அத்வைத்தம் இருக்கு. அதனால அத்வைத்த ஆச்சாரிய பரம்பரைக்கு முதல்ல மகாவிஷ்ணு. இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்ர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் அதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கர ஸ்ரீசங்கராச்சாரியம் அதாஸ்ய பத்ம பாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம் தோடகம் வார்த்திகாரமன்யானு அஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இன்னைக்கு இந்த குரு பரம்பரையில் வர எல்லார பத்தியும் ஒரு ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுவோம். விஷ்ணு பகவான் வேதங்களை பிரம்மாட்ட கொடுத்து இந்த மந்திரங்களை கொண்டு சிருஷ்டி பண்ணுன்னு சொல்றார். பிரம்மா தன்னுடைய நான்கு முகத்தாலையும் நான்கு வேதங்களையும் எப்பவும் ஓதிண்டே இருக்கார். அது மூலமா உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றார். பிரம்மாவோட பிள்ளை வசிஷ்டர். வசிஷ்டர் இவாளா வந்து எவ்வளோ கோடிக்கணக்கான வருஷங்கள் இருந்தவா. வசிஷ்டர் இக்ஷ்வாக்கு முதற்கொண்டு ராமன் பர்யந்தம் இன்னும் அந்த குலத்தில் எல்லாருக்கும் குலகுருவா இருந்துட்டு ராமன் பிறந்தபோது அவருக்கு பேர் வச்சார். ராமருக்கு வசிஷ்டர் உபதேசம் பண்ணதாக யோக வாசிஷ்டம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அது ராமாயண அளவுக்கு பெரிய புஸ்தகம். ஞானத்தை பத்தி அத்வைத்தத்தை பத்தி ராமருக்கு ஒரு கலக்கம் வந்தபோது வசிஷ்டர் உபதேசம் பண்ணதாக வாசிட்டம் அப்படின்னு அதுக்கு தமிழாக்கம் இருக்கு. இதெல்லாம் ஞான நூல்கள் படிக்கிறவாளுக்கு ரொம்ப முக்கியமான புஸ்தகம். சுவாமிகள் யோக வாசிஷ்டத்தை பத்தி ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்கார். ஒன்று, சுகமும் துக்கமும் ஒன்று ஒன்று துரத்திண்டு கேன்சல் பண்ணிடுறது, இந்த ஞானம் இருந்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு தத்துவம். இன்னொன்று, இந்த உலகத்தில் புருஷ பிரயத்தனங்கிறது பகவத் பஜனம் தான் அப்படின்னு யோக வாசிஷ்டத்தில் இருக்குன்னு சுவாமிகள் சொல்வார். அடுத்தது பராசரர், வசிஷ்டரோட பிள்ளை சக்தி, சக்தியுடைய பிள்ளை பராசரர். பராசரர் பண்ண ரெண்டு பெரிய உபகாரம், ஒன்று விஷ்ணு புராணம் பண்ணார், இன்னொன்று வியாசரை கொடுத்தார் நமக்கு. வியாசர் நம்முடைய ஸ்மார்த்தர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் மாத்வர்களுக்கும் எல்லாருமே எல்லாருக்கும் வியாசர் தான் குருவா எல்லாரும் ஒத்துட்டுருக்கா. வியாசாச்சாரியாள் எல்லா சன்னியாசிகளும் இந்த மூணு மதஸ்த சன்னியாசிகளும் வியாச பூஜை பண்றா வியாச பௌர்ணமி அன்னைக்கு. வியாசர் வேதங்களை தொகுத்தவர், அந்த வியாசாச்சாரியர்களுக்கு பிள்ளையா சுக்கர் அவதாரம் பண்ணர். இதுல நான் விஷ்ணு பகவான் பிரம்மா ரெண்டு பேரும் சுவாமி தெய்வங்கள். வசிஷ்டர் சக்தி பராசரர் வியாசர் இவாள்லாம் ரிஷிகள். ரிஷிகள் மனுஷாளுக்கு ரொம்ப மேலான ஒரு ஜாதி. அப்புறம் சுக்கர் வந்து இது எல்லாத்துலயுமே வராத அதுக்கெல்லாம் மேற்பட்ட அதி வர்ணாசிரமியா இருந்தார். அந்த நம்ம சதாசிவ பிரம்மேந்திராள் இந்த காலத்துல அவர் தான் குறிப்பிட முடியும். சுக்காச்சாரியாள் பிறந்த போதே கர்ப்பத்திலேருந்தே ஞானத்தோட வெளியில வந்தவர் அவர் ஒருத்தர் தான். எல்லாரும் கொஞ்சம் ஒரு கர்மசேஷம் இருக்கும், அதை வந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி போக்கிண்டு ஞானிகளாவா. சுக்காச்சாரியாள் பிறந்த போதே ஞானி. அவர் கை கால் முளைக்கணும்னு காத்துட்டு இருந்தாராம், அப்படியே கிளம்பி போறார் ஒரு 5 வயசானோடனே. ஆனா வியாசருக்கு பாசம், எங்கடா போற குழந்தை குழந்தை அப்படின்னு பின்னாடி போறாராம். புத்ரா அப்படின்னு கூட்டுண்டு வியாசாச்சாரியால் சுகர் பின்னாடி போறார். அப்போ அங்க இருக்கிற மரங்கள் எல்லாமே வந்து என்ன என்னன்னு பதில் கேட்டுதான். அப்படி சுகாச்சாரியால் எல்லா உயிர்களும் இருக்கிறார் அப்படிங்கறது வியாசருக்கு புரியறதுக்காக இவர் தன் குழந்தைய கூப்பிட்ட போது எல்லாம் பதில் சொல்லித்து அப்படின்னு சொல்வா. அப்படி எல்லா உயிர்களும் இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபியாக பிறந்ததிலிருந்தே இருந்தவர் சுகாச்சாரியாள். இன்னொரு கதை சொல்வா. ஒரு சுகாச்சாரியாள் வந்து அவர் உடம்புல துணி கூட இல்லாம போயிட்டே இருந்தார். அவர் போகும்போது பெண்கள் குளிச்சுட்டு இருந்தாலாம், அவ ஒன்றும் மாற்றம் அடையலையாம். வியாசர் மரவுரியெல்லாம் போட்டுட்டு பின்னாடி போறார். அவரை பார்த்தோன்னே இவ வந்து துணியெல்லாம் எடுத்து போட்டாளாம். என்ன என் பையன் யுவா அவன் போறான், அவனுக்கு நீங்க ஒண்ணுமே சலிக்கல, என்ன பார்த்தோன்னே வெட்கப்படுறேன்னா அவர் அந்த நிலைமையில இருக்கார். அவர் ஆண் பெண் அலி அந்த பேதங்கள்லாம் இல்லாத நிலைமையில இருக்கார். அதனால அவளை பார்த்தா அவரை பார்த்தபோது எங்களுக்கு எந்த விகாரமும் ஏற்படல அப்படின்னாலாம். அப்ப ஏற்பட்ட பெரிய ஞானி சுக்கர் ஸ்ரீமத் பாகவதத்தை பரீட்சித்து மூலமா உலகத்துக்கு கொடுத்தவர். அந்த சுக்காச்சாரியா கிட்ட கௌடபாதர் பதரிகாசிரமத்தில் ஞானோபதேசம் பெற்று அந்த கௌடபாதர் கிட்ட கோவிந்த பகவத் பாதர் உபதேசம் வாங்கிக்கிறார். நம்ம சங்கர் பகவத் பாதர் கோவிந்த பகவத் பாதர் கிட்ட நர்மதா நதிக்கரையில் தீட்சை எடுத்துக்கிறார். இந்த இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு. பதஞ்சலி சரித்திரம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல விஷ்ணு பகவானுடைய ஹிருதயத்துல அஜபா நடனம் அப்படின்னு ஒன்று, அது ஜபமே இல்லாத ஒரு மந்திரம். அதாவது மூச்சு உள்ளே போயிட்டு வெளியில் வர அந்த சத்தம் வந்து உள்ளே போகும்போது ஹும்னு போகிறது, வெளில வரும்போது எஸ்ன்னு வெளில வருது. அது வந்து ஹம்சஹா ஹம்ச மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒன்றும் ஜபிக்காமலே அந்த ஹம்ச மந்திரம் நம்ம எல்லாரும் ஜபிச்சுட்டே இருக்கோம். அதனால அஜபா ஜபிக்காத ஜபம் அது. உதட செஞ்சு ஏதோ ஜபிக்கணும்னு இல்லாமல் அந்த ஹம்ச மந்திரத்தை அதில் நாட்டை வச்சு சொல்லிகிட்டே வந்தால் பிரணவ மந்திரம் தெரியும், அதனால சித்தி ஏற்படும் அப்படின்னு. விஷ்ணு பகவான் தன்னுடைய மனசில் அந்த ஹம்ச மந்திரத்தை ஜபிக்கும்போது பரமேஸ்வரன் அந்த மந்திரத்துக்கு ஒரு நடனம் ஆடினாராம். அது அஜபா நடனம். ஒரு நாளைக்கு அந்த மாதிரி சாயங்கால வேளையில் விஷ்ணு பகவானுடைய ஹிருதயத்தில் பரமேஸ்வரன் ஆடும்போது அவர் படுத்துட்டு இருந்த ஆதிசேஷன் வந்து திடீர்னு ரொம்ப கனமாக போயிட்டே என்னன்னு கேட்டாராம். பரமேஸ்வரன் என் மனசில் நர்த்தனம் ஆடினார், அதை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு எனக்கும் அந்த நாட்டியத்தை பார்க்கணுமேனு கேட்டாராம். அப்போ நீ சிதம்பரத்தில் போய் அந்த பரமேஸ்வனுடைய நாட்டியத்தை தரிசனம் பண்ணுன்னு சொன்னாராம். அப்போ பதஞ்சலியா பூமியில் அவதாரம் பண்ணி அந்த நடனத்தை தரிசனம் பண்ணார் பதஞ்சலி. அந்த பதஞ்சலி பூமிக்கு வந்தபோது விஷ்ணு பகவான் சொன்னாராம், நீங்கள் போகும்போது இன்னும் உபகாரமாக நிறைய காரியங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னபோது மனோவாக்காயம் மனசுக்கு வாக்குக்கு உடம்புக்கு இது மூணுக்கும் உபயோகமாக இருக்கும்படியா 3 காரியங்கள் பதஞ்சலி பண்றார். பதஞ்சலி யோக சூத்திரம்னு ஒன்று பண்றார். இது மனோலயத்துக்காக, அதுதான் ரொம்ப ஃபேமஸ் யோக புஸ்தகம் பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படிங்கிறது. எல்லா யோகா ஆச்சாரியாளுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். உலகம் முழுக்க ரொம்ப அதோட லாஜிக்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவா. இது மனசுக்கு வாக்கு சுத்தி வரணும்னா வியாக்கரணம் நல்லா தெரியணும், கிராமர். அதுக்கு பதஞ்சலி ஒரு புஸ்தகம் பண்ணார், அது பேர் மகாபாஷ்யம் அப்படின்னே அதுக்கு பேர். அந்த பரமேஸ்வருடைய உடுக்கை ஒலியிலேருந்து வந்த எழுத்துக்களை கொண்டு ஒரு புஸ்தகம் பண்றார். அதுக்கு சூத்திரமா, அதுக்கு பாஷ்யமா எழுதி மகாபாஷ்யம்னு பேர் அது. அப்புறம் உடம்புக்கு சரக்கர் சரக்கம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் பண்ணிக்கார், சரக்க சம்ஹிதை அப்படின்னு சொல்லுவார். அந்த இது மூணுத்துல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த யோக சூத்திரம்ங்கிறது முக்கா மோஸ்ட்லி மூல புஸ்தகமா இருக்கும். வியாசர் பண்ண பிரம்மசூத்திரம், சூத்திரங்கள்ங்கிறது ஃபார்முலா மாதிரி இருக்கும், அது வந்து டெக்ஸ்டா இருக்கும். அதுக்கு பாஷ்யம்ங்கிறது கமெண்ட்ரியா இருக்கும். வார்த்திகம்னு ஒன்று இருக்கு, அது வந்து அந்த கமெண்ட்ரிக்கு இன்னும் ஒரு அடிஷ்னல் நோட்ஸ்லாம் வச்சு அதில் இருக்கிற குணதோஷங்கள் எல்லாம் விசாரிச்சு விவரமாக எழுதுகிற புஸ்தகத்துக்கு வார்த்திகம்னு பேர். இந்த பதஞ்சலி யோகத்துக்கு சூத்திரம் பண்ணார், இந்த கிராமருக்கு வியாக்கரணத்துக்கு பாஷ்யம் பண்ணார், இந்த சரக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்திகம் எழுதினார். அவர் இதுல ஏதாவது, அப்ப நம்ம பிரம்மசூத்திரத்தை எடுத்திருந்தா பிரம்மசூத்திரத்தை காட்டிலும் ஆச்சாரியால் பாஷ்யம் ரொம்ப பிரபலமா இருக்கு, அதுதான் மேக்னம் ஆபஸ் அப்படின்னு, அதுதான் உலகத்துல பிரசித்தியா இருக்கு. சில பேர் பண்ண சூத்திரங்கள் விளங்கும், சில பேர் பண்ண பாஷ்யங்கள் விளங்கும், சில பேர் பண்ண வார்த்திகம் ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த பதஞ்சலி ஒன்னுக்கும் பண்ணுதான், அதுதான் அந்த சப்ஜெக்ட்லயே டாப்பா இருக்கு. அப்படி யோகத்துக்கு பதஞ்சலி யோக சூத்திரம், கிராமர்ல அவர் பண்ண மகாபாஷ்யம், நம்ம ஆயுர்வேதத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய சரக சம்ஹிதையும் அவர் பண்ணதான், அது ஒரு வார்த்திகம். இதுல இவர் இந்த மகாபாஷ்யத்தை எழுதி இந்த பதஞ்சலி என்ன பண்ணாராம், இதை நம்ம எல்லாரும் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். விஷயத்தை வெளியில சொன்னோடனே 1000 சிஷ்யர்கள் வந்தாலாம். இவருக்கு நம்ம இந்த 1000 சிஷ்யர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து பாடம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனா அது ஒண்ணுன்னா தனித்தனியா எடுத்தா எத்தனை நாள் ஆகுமோ, திரும்பியும் நம்ம வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி, பதஞ்சலிங்கிறது ஆதிசேஷன், ஆதிசேஷனுக்கு 1000 நாவும்பா, அதனால அவர் என்ன பண்றார், 1000 பேரை உட்கார சொல்லிட்டார். ஒரு 1000 கால் மண்டபத்துல ஒவ்வொரு மண்டபத்து ஒரு கால் கீழே ஒருத்தர் உட்கார சொல்லிட்டு தான் நடுவில் உட்காந்துக்கிறார். நான் வந்து உங்க முன்னாடி ஒரு திரை போட்டுருவேன், அந்த திரைக்கு அந்தண்ட பக்கம் நான் பாடம் எடுப்பேன், உங்களுக்கு காதில் விழும், நீங்க அந்த சொல்லித்தர மகாபாஷ்யத்தை கத்துக்கோங்கோ, திரையை திறந்து பார்க்கக்கூடாது, 1000 பேர்ல யாரானாலும் திரையை திறந்து பார்க்கக்கூடாது. திரையை திறந்து பார்த்தா பெரிய அனர்த்தம் விளையும், ஏன்னா அவர் ஆதிசேஷன் பாம்பு, அந்த நச்சு காற்றுப்பட்டாலே எல்லாரும் 1000 பேரும் பஸ்மமா போயிடுவாங்கிறதுனால திரையை திறந்து பார்க்காதேங்கோ, ஒரு காலத்து ஒரு காரணத்தை கொண்டும் திரையை திறக்காதேங்கோ. ரெண்டாவது எழுந்து போகாதீங்கோ, இவர் திரை போட்டு பாடம் எடுத்தா எழுந்து போயிட்டா, எழுந்து போனா நீங்க பிரம்மராட்சஸ் ஆயிடுவேள் அப்படின்னு ரெண்டு கண்டிஷன் போட்டு இந்த 1000 பேரை உட்கார வச்சு ஒரே நேரத்தில் 1000 பேருக்கு தனித்தனியா பாடம் எடுக்கிறார். அப்படி பண்ணும்போது யாராவது ஒரு விஷமக்கார மையம் இருப்பானே, அவன் ஒருத்தன் திரையை திறந்துட்டான், இந்த திரையை அவன் முன்னாடி திறந்து எப்படி 1000 பேருக்கு ஒரே ஒருத்தரே பாடம் எடுக்க முடியும்னு சந்தேகம் அவனுக்கு. திரையை திறந்தோன்னே அந்த 1000 பேரும் பஸ்மமா போயிட்டான். அவருக்கு ரொம்ப துக்கம், இவ்வளோ 1000 பேருக்கும் ஒரே நேரத்தில் பாடம் எடுக்கலான்னு பார்த்தா இப்படி இந்த மாதிரி ஆயிடுத்து, நல்லா படிக்க வந்த குழந்தைகள்லாம் இப்படி போயிட்டாளேன்னு வருத்தப்பட்டு இருக்கார். இந்த பிரச்சாரம் எல்லாம் இந்த மகாபாஷ்யத்தை நினைச்சா யாருமே இல்லையேன்னு நினைச்சா, அதுல ஒரு பிள்ளை வந்து கவுட தேசம் பெங்கால்லேருந்து வந்திருந்தானா, அவன் வந்து ஜலசங்கியக்காக பாத்ரூம்காக எழுந்து போயிருந்தானா, அவன் எழுந்து போனதுனால அவன் ஒருத்தவன் மிஞ்சினானா. அந்த ஒரு மிஞ்சின பையன் வந்தபோது இவர் என்ன பண்ணாரா, உனக்கு எனக்கு தெரிஞ்ச ஞானம்லாம் உனக்கும் தெரியட்டும், இந்த மகாபாஷ்யம் உன் மனசுல விளங்கட்டும்னு ஆசீர்வாதத்தினாலே அவனுக்கு கொடுத்துருவார் அது அந்த ஞானத்தை. ஆனால் அந்த கவுடதேசிலேருந்து வந்த பையன் வந்து சுமாரான புத்திசாலியாக தான் இருக்கான், இவர் அனுகிரகத்தினால அவனை பெரிய புத்திமான ஆக்கி இந்த மகாபாஷ்யத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்துடுறார். ஆனால் அந்த முதல்ல சொன்ன சாபம் இருக்கோ இல்லையோ, அவன் பிரம்மராட்சஸா ஆயிடுறார். அப்போ இந்த பதஞ்சலி சொல்றார், நீ யாராவது ஒரு தகுதியான பிள்ளைக்கு இந்த மகாபாஷ்யத்தை நீ சொல்லி கொடுத்தீங்கன்னா உனக்கு இந்த பிரம்மராட்சஸ சாபம் விலகும் அப்படின்னு சொல்றா. இந்த பிரம்மராட்சஸ்ங்கிறது ஒரு தேவ ஜாதி தான், அவ வந்து பிராமணால பிடிச்சி தின்னுடுவா, யாராவது பிராமணான்ட்ட கேள்வி கேட்பா, அவ தப்பு தப்பா போய் சொன்னா அவளை தின்னுடுவா, இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்றாரு. பதஞ்சலி சொன்னோடனே இந்த கவுடர் நர்மதா நதிக்கரையில் போய் ஒரு ஆலமரத்து மேலே உட்கார்ந்துருக்கார். அதாவது அந்த பஞ்ச கவுட தேசங்கள் அப்படின்னு, விந்தியமலைக்கு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பஞ்ச கவுட தேசங்கள், அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பஞ்ச திராவிட தேசங்கள் அப்படின்னு. அதில் அந்த கவுடங்கிற வார்த்தை பெங்காலுக்கும் திராவிடங்கிற தேசம் தமிழ்நாட்டுக்கும் மிஞ்சிருக்கு. அந்த அந்த இதுக்கு சென்டரான இடம் அது. அதனால் படிக்கிறதுக்கு மேலே கீழே பசங்க போவான்னு சொல்லி காத்துட்டுருக்கார். வரவாழ்ட்டெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், நிஷ்டான ஒரு பிரத்யம், ஒரு ப்ரஃபிக்ஸ், ஒரு தாத்துவோட ஒரு ப்ரஃபிக்ஸ் சேர்ந்தா அது எப்படி ரூபம் மாறுறது அப்படிங்கிறதுக்கு, புஜ் அப்படிங்கிற தாத்துவோட நிஷ்டா பிரத்தியம் சேர்ந்தா புக்தம் அப்படின்னு ஆகும். அந்த மாதிரி ரத்தம், சிக்தம் அப்படின்லாம் இருக்கு. ஆனால் அந்த பச்சுங்கிற தாத்துவோட நிஷ்டா பிரத்தியம் சேர்ந்தா பக்தம்னு ஆகாது, பக்குவம்னு ஆகும். இந்த கேள்வி அவர் வரவாழ்லாம் கேட்பார். புஜ்ஜோட நிஷ்டாபிரத்தியம் சேர்ந்தா என்ன அப்படின்னா, வா புக்தம் வா. இந்த புக்தம் ரத்தம் சிக்தம் சொல்லிட்டு வரும்போது பச்சுன்னு கேட்டானா பக்தம் சொல்லிடுவா. பக்தம் கிடையாது, பக்குவம், நீ எனக்கு நல்ல பக்குவான ஆகாரம் தானே அவளை சாப்பிடுவார். இப்படி அவர் பாவம் சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திரசர்மான்னு ஒரு பிரம்மச்சாரி அந்த பக்கம் வர்றார். இது யாருன்னா, அந்த பதஞ்சலியே தான். இவருக்கு சாப விமோசனம் இல்லை, நம்ம மகாபாஷையும் பிரச்சாரம் ஆக மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு சந்திரசர்மா வடி ரூபத்தில் திரும்பி அவதாரம் பண்ணி பதஞ்சலியே வந்தார் அப்படின்னு சொல்லுவா. அவர் வந்தோடனே அவர் கரெக்டாக பதில் சொல்லிடுறார். பச்சு நிஷ்டாபத்தியத்தில் பக்குவம் அப்படின்னு சொன்னோடனே ஆஹா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ ஒருத்த வந்து நான் உனக்கு இந்த மகாபாஷ்யத்தை சொல்லித்தரேன். ஆனால் அந்த பிரம்மராட்சஸ்ங்கிறதுனால ரொம்ப கடுமையான கண்டிஷன் போடுறார். நான் சொல்லிகிட்டே போவேன், நீ எழுதிட்டே இருக்கணும், சாப்பிடப்படாது, தூங்கப்படாது அப்படின்னு ரொம்ப ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் போடுறார். இவர் படிப்பில் இருக்கிற ஆர்வத்தினால ஆஹா என்னன்னாலும் சரி நீங்கள் சொல்கிற மாதிரின்னு சொல்லி அந்த மரத்து மேலே உட்கார்ந்துட்டு அவர் ஆரம்பிச்சுட்றார். எவனும் புஸ்தகம்லாம் ஒன்றும் இல்லை, அந்த அரச மரத்து இலைகளை எடுத்து தொடைய கீறி அந்த ரத்தத்தை தொட்டு அந்த அரச மர குச்சியை வச்சு அவர் சொல்கிறதெல்லாம் எழுதிட்டே வர்றார். எழுதி 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 கீழே போடுறார். 9 நாள் ராப்பகலாக பாடம் எடுக்கிறாராம். அந்த 9 நாள் பாடம் எடுத்ததெல்லாம் இவர் மனசில் வாங்கிட்டு எழுதி எழுதி வச்சுக்கிறார். அப்புறம் கீழே வந்து அந்த இலைகள் எல்லாம், அது அவர் பிரம்மராட்சஸ், அவர் முக்தி அடைஞ்சு அவர் தான் கவுட பாதர். அவர் பத்ரிகாசிரமத்தில் போய் சுகபிரம்மத்துக்கிட்ட ஞானோபதேசம் வாங்கிட்டு அங்கே இருக்கார். இந்த சந்திரசர்மா இந்த இலைகள் எல்லாம் பொறுக்கிண்டு கிளம்புறார். ஆனால் கீழே வந்தபோது அவருக்கு அந்த அசதி தாங்காமல் தூங்கிட்டாராம். எழுந்து பார்த்தா கொஞ்சம் இலைகளை ஆடு தின்னுடுத்தான். அந்த அஜபக்ஷிதம் போயிடுத்து. பாக்கி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு உஜ்ஜயினிங்கிற தேசத்துக்கு வர, அந்த உஜ்ஜயினியில் ஒரு ஆத்து வாசலில் வந்து அந்த இலையை மூட்டை கட்டி வச்சுட்டு படுத்துன்னு தூங்கி போயிடுறார். நாள் கணக்காக தூங்குறார், அவருக்கு அவ்வளோ வசதி. அப்போ இவர் பார்க்கறதுக்கு தேஜஸாக இருக்காருன்னு அந்த வீட்டில் ஒரு வைஷ்ய பொண்ணு இருக்காளாம். அவள் வந்து தயிர் சாதத்தை அவரோட வயத்தில் தடவி அவரை வந்து உயிரோடு வச்சிருக்காளாம். அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டை போட்டு இந்த காலத்தில் இன்ஜெக்ஷன் போடுறா, நம்ம உடம்புல நேச்சுரலாகவே ரோம கூபங்கள் இருக்குது, அது மூலமாகவே இந்த மாதிரி உயிர் சத்தை வந்து சேர்க்கறதுக்கு மெத்தட்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா பிரிவா. அந்த மாதிரி அவர் உயிரை காப்பாற்றிருக்கார். ஒரு 10 நாள் கழிச்சு அவர் எழுந்துக்கிறார். எழுந்துட்டு கிளம்ப பார்க்குறார். எழுந்தோடனே இந்த முதல்ல அந்த இலை மூட்டை இருக்கான்னு பார்த்துக்கிறார். அப்போது அந்த வைஷ்யன் சொல்கிறான், என் பொண்ணு உங்கள் மேலே பிரியப்பட்டு உங்கள் உயிரை இவ்வளோ நாள் காப்பாற்றினா இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். கல்யாணமாவது எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி ராஜாட்ட போவோம்னு கூட்டின்னு போகிறாளாம். அங்கே ராஜாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவர் வந்து என் பொண்ணு எங்களுக்கு கொடுக்குறேங்கிறார். அவர் வந்து இதுக்கு சாஸ்திரத்தில் இடம் இருக்கான்னு மந்திரியை கூப்பிடுறார். மந்திரி ஒரு பிராமணர், அவர் வர்றார். அவர் வந்து எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஒரே முகூர்த்தத்தில் 4 பொண்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் இருக்குன்னு சொல்லி இன்னொரு 4வது வர்ணத்து பெண் ஒருத்தி இருக்கா, அவளையும் சேர்ந்து எல்லாரையும் சரி இது தெய்வ சங்கல்பம் அப்படின்னு 4 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்போ 4 பேருக்கும் பிறந்தவாதான் வரருச்சி, விக்ரமாதித்யன், பட்டி, பர்த்ருஹரி அப்படின்னு அந்த பதஞ்சலி சரித்திரத்தில் இருக்கு. இப்படி ஒரு சுவாரஸ்யமான கதை. இதை இந்த குழந்தைகள்லாம் பிறந்து அவ உபநயன ஆகி அவளுக்கு இந்த மகாபாஷ்யத்தை அந்த 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் இதை உலகத்தில் பிரச்சாரப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த சந்திரசர்மா போய் கௌடபாதரை பார்த்து தன்னுடைய குருவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்டேருந்து சன்னியாசம் வாங்கிக்கிறார். அவர் தான் கோவிந்த பகவத் பாதர். அந்த கோவிந்த பகவத் பாதர் தான் அப்புறம் வியாசாச்சாரியால் சொல்லி நர்மதை கரையில வந்து காத்திருந்து நம்முடைய சங்கரருக்கு தீட்சை கொடுக்கிறார். இந்த கோவிந்த அப்படிங்கிற நாமத்துல தன்னுடைய குருவோட நாமங்கிறதுனால ஆச்சாரியாளுக்கு சங்கராச்சாரியாளுக்கு ரொம்ப பிரீத்தி. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதே அப்படின்னு இந்த கோவிந்த நாமத்தை மூணு வாட்டி ஒரு வாட்டிக்கு மூணு வாட்டியா சொல்றார். அப்படி கோவிந்த நாமத்துல ஆச்சாரியாளுக்கு தனி பிரீத்தி. இதோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.